தென்றல் நவம்பர் 2012 இதில் ராதா சுப்பிரமணியம் அவர்களுடன் ரூபா ரங்கநாதன் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கிளியர் சேனல் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்டின் நிர்வாக துணைத் தலைவர் இவிபி ராதா சுப்பிரமணியம் டெல்லியில் படித்த காலத்திலேயே ஊடகம்தான் தனக்கு ஏற்ற துறை என்பதில் தெளிவாக இருந்தவர். இந்த 200 மில்லியன் நேயர்களை கொண்டு உலகிலேயே முதலிடம் வகிக்கும் இந்த கேளிக்கை மற்றும் மீடியா நிறுவனத்தின் மிக உயர்ந்த இடம் ஒன்றை எட்டியிருக்கும் தமிழ் ஆசிய அமெரிக்க பெண்மணி இவர். டெல்லி பல்கலையில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற பின் அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ரேடியோ டிவி ஃபில்ம் துறையில் பட்டமும் PhDயும் பெற்றார். அமெரிக்காவின் பல முன்னோடி நிறுவனங்களில் முக்கிய பதவிகளை வகித்த பின் 2012 மார்ச்சில் கிளியர் சேனலில் சேர்ந்தார். ஊடக ஆய்வு இவரது களம். ஊடகம், விளம்பரம், சந்தைப்படுத்துதல் நுகர்வோர் குறித்த ஆய்வு புள்ளி விவரங்களை செயல்பட தகுந்த திட்டங்களாக வகுப்பது இவருக்கே உரிய தனித்திறன். MTVயை நிறுவியவரும் AOL-இன் முன்னாள் CEO-வுமான பாப் பிட்மன் கிளியர் சேனலின் CEO ஆவார். இவரிடம் நேரடியாக ரிப்போர்ட் செய்யும் ராதா தற்போது அனைத்து வகை ஊடகங்கள், ரேடியோ, டிவி, டிஜிட்டல் ரேடியோ, பில்போர்டுகள் குறித்த ஆய்வுகளுக்கும் பொறுப்பு வகிக்கிறார். மின்னல் வேகத்தில் மாறிவரும் மீடியா உலகின் நாடித் துடிப்பை சரியாக அறிந்து வைத்திருக்கும் இவர் இவை குறித்த கருத்து அரங்குகளில் புதிய பார்வைகளை முன்வைக்கும் தவிர்க்க முடியாத பேச்சாளரும் ஆவார். தென்றலுக்காக அவருடன் உரையாடினார் ரூபா ரங்கநாதன். அதிலிருந்து, ரூபா வணக்கம். மீடியா உலகில் உங்களை போன்ற துடிப்பான ஒருவருடன் பேச எனக்கு மிக உற்சாகமாக இருக்கிறது. ராதா வணக்கம். ரூபா, நான் விளம்பரத்துறையில் நெடுநாட்கள் பணி செய்திருக்கிறேன். ARF மற்றும் பிற தொழில்முறை அரங்குகளில் நீங்கள் ஆற்றிய உரைகளை கேட்டுள்ளேன். உங்களது எண்ணங்கள் நுகர்வோரை மையமாக கொண்டவை என்பதை பார்க்கிறேன். தற்சமயம் மீடியா உலகின் மிகப்பெரிய நிகழ்வு எது? நுகர்வோருக்கு இது மிகவும் பரபரப்பான காலகட்டம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விரும்பியதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மீடியா நிறுவனங்களுக்கும் நுகர்வோருடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. புதிய விளம்பர ஊடகங்கள் வழியே நுகர்வோரை நாள் முழுவதும் சென்றடைய முடிகிறது. விளம்பரம் என்பது வழக்கமான உத்திதான் என்றாலும் தற்சமயம் அவற்றில் தடாரடி மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. மீடியா நிறுவனங்கள், சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் மற்றும் விளம்பரதாரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இம்மாற்றத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். நீங்கள் பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள், நாங்கள் தீர்வு காண்கிறோம். இதுதான் நாங்கள் வாடிக்கையாளருக்கு சொல்வது. நான் மக்கள் விரும்பும் பிராண்டுகளை கையாள்வதால் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது. நுகர்வோருடன் தினமும் பேசும் வாய்ப்பு உள்ளது. மீடியா உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, தேங்கி நிற்பதில்லை. சிலர் மட்டுமே இச்சூழலில் தழைக்கிறார்கள். நான் மாற்றங்களை சவால்களாக பார்க்கிறேன். அன்றாட விஷயங்களை கூட புது புது வழிகளில் செய்வதை விரும்புகிறேன். அது எல்லோராலும் முடிவதில்லை என புரிகிறது. எனவே நான் சொல்வது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் புதியது. எனவே அதை ஃபன் ரைடு என நினைத்து அனுபவியுங்கள். இதைத்தான் என் குழந்தைகளுக்கும் சொல்கிறேன். இது நல்ல தத்துவம். ஃபன் ரைட் என நினைத்தால் சலிப்பு ஏற்படாது, பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது, வேலைப்பழுவும் தெரியாது. என் கணிப்பில் இப்பொழுது போர் அடிக்கிறது என்று அலுவலகங்களில் யாரும் சொல்வதில்லை. நான் கேட்பதெல்லாம் சவால், வாய்ப்பு, அவசரம் போன்ற வார்த்தைகளைத்தான். இன்றைக்கு செழிப்படையும் எல்லா தொழில் நிறுவனங்களிலும் யாரும் சலிப்படைய வாய்ப்பு இல்லைதான். சில வருடங்களுக்கு முன் அப்படி இருந்திருக்கலாம். குறிப்பாக 2008 பின், அதாவது பொருளாதார தேக்க நிலைக்கு பின், சலிப்பு என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. உண்மைதான், ஊடக நிறுவனங்களும் பிராண்டுகளும் நுகர்வோரின் தேவைக்கேற்ப வேகமாக செயல்பட வேண்டும் என்கிறீர்கள். இதில் நிறைய ஆராய்ச்சியும் செய்துள்ளீர்கள். பிரபலமான ரேடியோ நிலையங்கள் மக்களின் நாடித் துடிப்பை அறிந்து வைத்திருக்கின்றன என்பது உங்கள் கணிப்பு அல்லவா? ஆமாம், iHeart ரேடியோ, Z100 போன்றவை. மார்க்கெட்டிங் துறையிடமிருந்து நுகர்வோர் எதை எதிர்பார்க்கிறார்கள்? மார்க்கெட்டிங்கில் உள்ள நமக்கு இது சுவாரஸ்யமான விஷயம். ஏனென்றால் முதலில் புதிய தொழில்நுட்பங்களின் சவால்களையும் புதிர்களையும் அவிழ்க்க வேண்டும். பின் இவ்வூடகங்களின் வழியாக நுகர்வோரை எப்படி சென்று அடைவது என பார்க்க வேண்டும். ஆனால் இன்று யாரும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டு பயப்படுவதில்லை. என் 3 வயது மகனோ அல்லது என் 65 வயது அத்தையோ யாராக இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்கிங் அவர்களுக்கு இயல்பாக இருக்கிறது. வண்டியில் போய்கொண்டே ஒன்றை பார்ப்பதும் மற்றொன்றை கேட்பதும் சகஜமாகிவிட்டது. அதனால் நமக்கு மீடியா சூழல் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. இதற்கேற்ப சந்தைப்படுத்தலை மாற்றி அமைத்துக் கொள்ள முயல்வதுதான் சவால். டிவி பார்ப்பவர், இசை கேட்பவர், தாயார், வலையில் பொருள் வாங்குபவர் என்று இவர்கள் யாரோ தனித்தனியானவர்கள் அல்லர். ஒரே நபரே இவையெல்லாமாகவும் இருக்கிறார். உதாரணமாக, ஓர் இந்தியர் தமிழ் பேசுவார், ஆங்கிலத்தில் ஹிந்தியிலும் பேசுவார், ஒன்று கொண்டு குழப்பிக் கொள்வதில்லை. உண்மைதான். அதே போலத்தான் நுகர்வோர் ஒருவரை பகுதிகளாக பிரிக்க முடியாது. ஒருவருக்குள்ளே பலரும் உள்ளனர். இதை புரிந்து கொண்டால் எல்லாம் எளிதாகி விடுகிறது. நீங்கள் மீடியாக்கள் குறித்து PhD செய்திருக்கிறீர்கள். இந்த துறையில் எது உங்களை கவர்கிறது? நமக்கேற்ற ஒன்றை நாம் இறுதியில் செய்ய தொடங்கி விடுவோம். ஏனென்று தெரியாது. 10-11 வயதிலிருந்தே எனக்கு மீடியாவில் ஆர்வம். பத்திரிகையாளராக, டிவி தயாரிப்பாளராக விரும்பினேன். சிறிது காலம் பேராசிரியராகவும் இருந்தேன். ஆனால் மீடியா கம்பெனியில் வேலை செய்வது, அதில் வளர்ச்சி நிலை பிரச்சனைகளை எதிர்கொள்வது, மார்க்கெட்டிங் செய்வதில் உள்ள இடையூறுகளுக்கு தீர்வு காணுவது, இவையே எனக்கு மிகவும் நிறைவை தருகிறது. இந்த சவால்களை சந்திக்க பழகினால் வளர்ச்சிக்கு வானமே இல்லை. நுகர்வோர் என்பவர் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து வெறுமனே பார்க்கிறவர் அல்ல. அவரும் பங்கேற்கிறார், படைக்கிறார். இணைய நிறுவனங்களிலும் சமூக மீடியாவிலும் நீங்கள் பணி செய்திருக்கிறீர்கள். சோசியல் மீடியா குறித்து சில வார்த்தைகள். எனது பாஸ் பாப் பிட்மன், CEO of Clear Channel Communications and founder of MTV Networks and AOL, சொல்வார், மக்கள் தமது குடும்பத்தை பற்றி, நண்பர்கள் பற்றி, வாழ்க்கை பற்றி, எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறார்கள். அது புதிதல்ல. ஆனால் சோசியல் மீடியா அந்த பேச்சை விரைவுபடுத்துகிறது, அதிக திறம்பட செய்ய வைக்கிறது என்று. இன்னொன்று, வாய்ப்பு குறித்து கூறினீர்கள். அமெரிக்கா ஒரு வாய்ப்புகளின் சொர்க்கம். அதனால் தான் நாம் இங்கே இருக்கிறோம். இங்கே நம்மை நாமே மீண்டும் கண்டறிய முடிகிறது. இங்கு வந்து குடியேறியவர்கள் இதற்கான சிறப்பு தகுதி கொண்டிருக்கிறோம். சவாலான சூழலில் தளிர்ப்பது, தழைப்பது எப்படி என்று நமக்கு தெரியும் அல்லவா? உண்மைதான். இந்தியாவில் எங்கே வளர்ந்தீர்கள்? புதுடெல்லியில். பிறகு நார்த் வெஸ்டர்ன் பல்கலையில் மேற்கொண்டு படிக்க அமெரிக்கா வந்தேன். ஓ, அதனால்தான் நீங்கள் இந்தி தமிழ் இரண்டும் பேசுகிறீர்கள். ஆமாம். நீங்கள் தென்னிந்தியாவில் வாழ்ந்ததுண்டா? இல்லை, நானும் என் தம்பியும் அமெரிக்காவுக்கு வந்துவிடவே என் குடும்பத்தினர் தென்னிந்தியாவுக்கு போய்விட்டனர். அடிக்கடி இந்தியாவுக்கு போவதுண்டா? நானும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போவேன். அங்கிருக்கும் என் குடும்பத்தினரும் வருவார்கள். இந்தியாவில் மீடியா சூழல் எப்படி இருக்கிறது? நான் கூர்ந்து கவனிக்கவில்லை. ஆனாலும் அங்கே மிக வளமாக இருக்கிறது. மொபைல் போன்கள், டிஜிட்டல் டிவிகள், நிறைய டிவி சேனல்கள் என்று நல்ல வளர்ச்சி. உலகம் முழுவதும் இந்திய சினிமா ஏற்றுமதி ஆகிறது. இப்போது இசைத்துறையிலும் நல்ல வளர்ச்சி. சற்றே குழப்பமான ஜனநாயகம் என்றாலும் மக்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அங்கே தொழில் முனைவோராக இருக்க இது சரியான நேரம். மடோனாவின் தொகுப்பு ஐடியூன்ஸில் ஒரே நேரத்தில் 50 நாடுகளில் டாப்பில் இருந்தது. உங்கள் டீம் அவரது ஆல்பத்தை ப்ரமோட் பண்ணிய வகை பிரமாதம். அதே போல ஒரு இந்திய கலைஞரை அல்லது ஆல்பத்தை நீங்கள் சந்தைப்படுத்தும் திட்டம் இருக்கிறதா? அடுத்து என்ன என்பதை நான் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் கலைஞர்களோடு மிக நெருக்கமாக செயல்படுகிறோம். அவர்களுடைய ஆல்பம் வெளியீடு முதலியவற்றில் உதவுகிறோம். அதை செய்வதில் எங்களுக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அது வெற்றிகரமானதாக இருக்கிறது. எனக்கு புரிகிறது. ஒருவேளை அடுத்தவர் ஒரு இந்திய கலைஞராக இருக்கலாமோ என்பதற்காக கேட்டேன். ஏன் கூடாது? AR ரஹ்மான் இப்போது உலக பிரசித்தி பெற்றவர். எங்கள் கம்பெனி தற்போது அவரோடு பணிபுரிகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் ஷக்கீராவை பாருங்கள். எங்கிருந்தோ வந்து பெரிய ஸ்டார் ஆகிவிட்டார். ஐஸ்வர்யா ராய் இப்போது உலக திரை நடிகை. தென்கொரிய பாப் ஸ்டார் PSY கங்னம் ஸ்டைல் என்று கலக்குகிறார். ஏன் அடுத்த பாப் ஸ்டார் இந்தியாவிலிருந்து தோன்றக்கூடாது? நான் இங்கே படித்தவன் அல்ல. 45 வயதில் இங்கே வந்து இங்கிருக்கும் பன்முக கலாச்சாரத்தோடு வளரத் தொடங்கினேன். ஹிஸ்பானியர்கள் போன்ற பிற கலாச்சாரத்தினரின் ஏஜென்சிகளுக்கும் பிரதான மொழி ஏஜென்சிகளுக்கும் நடுவே ஒரு இடைவெளி இருப்பதை பார்த்தேன். இந்தியாவில் ஹிந்தி விளம்பர ஏஜென்சி, பஞ்சாபி விளம்பர ஏஜென்சி என்று தனித்தனியே கிடையாது. பிரதான ஏஜென்சிகளுக்கு பிற மொழி கலாச்சார மக்களோடு உறவாட தெரியும். மிகச்சரி, 2020 வாக்கில் இருக்கும் குழந்தைகளில் பாதிக்கு மேல் பன்முக கலாச்சார குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று புள்ளி விவரம் சொல்கிறது. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹிஸ்பானியர்கள், நகர்ப்புற இந்தியர்கள் என்றெல்லாம் ஒரு சிவிழிக்குள் அடைக்க முடியாத வகை குடும்பத்தினரின் தொகை பெருகி வருவது உண்மைதான். இந்தியாவிலுமா? ஆமாம், என் குடும்பத்தையே எடுத்துக்கொண்டால் 2 இனங்கள் கலந்த பன்முக கலாச்சார குடும்பம். இந்த புதிய யதார்த்தத்துக்கு பழக வேண்டும். அமெரிக்காவில் இருக்கும் நாம் இதற்கு அஞ்சக்கூடாது. ஒரு காலத்தில் இங்கே இத்தாலியர்கள் வந்தனர், பின்னர் யூதர்கள், வேறொரு சமயம் ஐரிஷ்காரர்கள். இப்படியே போகிறது. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். பட்ட வகுப்பில் படிக்கும் போது என் கணவர் ஜோசஃபை சந்தித்தேன். அவர் மிட்வெஸ்டை சேர்ந்தவர். நாங்கள் 1996 மணந்து கொண்டோம். அவர் ஒரு பேராசிரியர். எனக்கு 3 வயதில் ஒரு மகனும் 6 வயதில் மகளும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் என் வாழ்க்கையின் ஆனந்தம். மகன் ரோஹனும் மகள் தாராவும் நியூயார்க் சிட்டியில் படிக்கிறார்கள். அவர்களோடு வகுப்புகளில் ஐரோப்பிய, ஆசிய, ஹிஸ்பானிய, கருப்பின பின்னணி என்று வகை வகையானவர்கள் இருக்கிறார்கள். யார் இன்னார் என்ற பாகுபாடே அவர்களுக்கு கிடையாது. பியூட்டிஃபுல். தம்மோடு இருப்பவர்கள் வழியே அவர்கள் உலகையே அறிகிறார்கள். எகிப்திய பெண்ணொருத்தி இருக்கிறாள், ஆகவே எகிப்தை தெரியும். அதே போல சீனாவை பற்றிய கதைகளை அறிவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருமே 100% அமெரிக்கர்கள். என் மகள் நான் இந்தியனா அமெரிக்கனா என்று கேட்டால் நான், நீ ரெண்டுமே தான், உன்னில் அமெரிக்கனோ இந்தியனோ கூடவோ குறையவோ கிடையாது என்று சொல்வேன். நான் இந்தியன் என்பதே அமெரிக்கனாக இருப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கண்டது கற்றவன் பண்டிதனாவான் என்று ஒரு காலத்தில் சொல்வார்கள். இன்றைக்கு புதிது புதிதாக கற்பதற்கு பல வழிகள் உள்ளன. ஆமாம், இணைய தொடர்பு நாளுக்கு நாள் உலகத்தை குறுக்கி வருகிறது. என் குழந்தைகள் நியூயார்க் சிட்டியின் கதம்ப கலாச்சாரத்தில் வளரலாம், ஆனால் அவர்கள் எங்கே பணிக்கு செல்வார்கள் என்பது யாருக்கு தெரியும்? சீனாவாகவோ லத்தீன் அமெரிக்காவாகவோ இருக்கலாம். இங்கே வளர்வதால் அவர்கள் பன்முக கலாச்சார அனுபவத்துக்கு தயாராகி விடுகிறார்கள். சரி, அடுத்த பெரிய விஷயம் அல்லது அடுத்த பெரிய ஐடியா என்ன? எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும் என்று தோன்றவில்லை. ஆனால் வரும் நாளுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் மாற்றத்துக்கு. மாற்றம்தான் இயல்பு. ஆனால் மாற்றம் நிகழும் வேகம் நம்பற்கரியது. என்னுடைய வாழ்நாளில் இத்தனை தொழில்நுட்ப புதுமைகள் வரும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஐபோனும் ஐபேடும் வரும் என்று யாரால் முன்கூட்டி சொல்லியிருக்க முடியும்? புதிதாக ஆச்சரியமானதாக ஏதாவது வரும் என்பதில் சந்தேகமில்லை. இட்வில் பி ஃபன். மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும். காலத்தோடு ஓட வேண்டும். நம்மையே கட்டி போட்டுக் கொள்ளக்கூடாது. அதற்கு கிரியேட்டிவிட்டி முக்கியம் இல்லையா? ஆமாம், தென்றலையே எடுத்துக்கொள்ளலாம். அதை இங்கிருக்கும் தமிழ் சமுதாயம் பெரிதும் படிக்கிறது. தெற்காசிய தென்னிந்திய சமூகங்கள் குறித்து உங்கள் பார்வை என்ன? நான் ஒரு ஹிந்து, என் கணவர் பௌத்தர். ஒரு பிரஸ்பிடீரியனாக பிறந்தவர் அவர். எங்கள் குடும்பத்தில் தீபாவளி, கணேஷ் சதுர்த்தி, தமிழ், ஆங்கில புத்தாண்டுகள் இவற்றை கொண்டாடுகிறோம். நியூயார்க்கில் ஜனவரி இந்திய ஜனவரியை விட வித்தியாசமானது. அப்படியும் பொங்கல் கொண்டாட முயற்சிக்கிறோம். குயின்ஸில் வெகுநாளாக கணேசர் கோவில் இருக்கிறது. அங்கேதான் என் குழந்தைகளுக்கு நமது கலாச்சாரம் பற்றியும் சமீபத்திய நிகழ்வுகள் பற்றியும் தெரிய வருகிறது. ஏனென்றால் நியூயார்க்கில் நான் இருக்கும் இடத்தில் இந்தியர்களை பார்ப்பதே அரிது. இது நியூஜெர்சி அல்லது விரிகுடா பகுதி போல நெருக்கமான சமுதாயம் கொண்டதல்ல. 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண்மணி பார்க் ஸ்லோப் பேரண்ட்ஸ் என்ற மின்னஞ்சல் குழுவில் இந்திய வம்சாவளி அல்லது பெற்றோரில் ஒருவரை இந்தியராக கொண்ட குடும்பம் அல்லது இந்திய குழந்தைகளை தத்தெடுத்து கொண்ட குடும்பத்தினர் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் என்று அழைத்தார். சற்றே வயதில் பெரிய குழந்தைகளுக்கு சமுதாய உணர்வை அவர் தர விரும்பினார். டஜன் கணக்கில் தொடர்பு கொண்டார்கள். மன்ஹாட்டன் உட்பட பல பகுதிகளிலிருந்தும் வந்தனர். அப்படித்தான் புரூக்ளின் மிக்சட் மசாலா என்ற குழு உருவானது. இந்திய பண்டிகைகளை சேர்ந்து கொண்டாடினோம். பிராஸ்பெக்ட் பார்க்கில் நாங்கள் ஹோலி பண்டிகை கொண்டாடிய போது அதில் பீச்சாங்குழல், வண்ணப்பொடிகள் உட்பட எல்லா கோலாகலங்களும் இருந்தன. வாவ்! ஆனால் ஒரு வித்தியாசம், இங்கே நாங்கள் தீங்கு தராத கரிம, ஆர்கானிக் உயிரியார் சிதைவரும் பயோடிகிரேடபிள் வண்ணங்களை பயன்படுத்தினோம். இதையெல்லாம் செய்யாவிட்டால் நாம் நமது வேர்களை மெல்ல இழந்து விடுவோம். அப்படி அது நழுவுவதை அறியக்கூட மாட்டோம். இவர்களெல்லாம் அறிமுகமானதால் இப்போது என் குழந்தைகளுக்கு ஹிந்தி எழுத படிக்க சொல்லித்தர ஒருவர் வருகிறார். தமிழ் சொல்லித்தர வழி தேடிக்கொண்டிருக்கிறோம். சிரமம்தான், ஆனால் செய்தாக வேண்டும். இது முக்கியமான தகவல். தென்றல் வாசகர்கள் பலருக்கு இது உதவும். நல்லது. மீடியா துறையில் நுழைய விரும்பும் இளையோருக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்கள்? திறந்த மனதோடு இருங்கள். வாய்ப்பு வரும்போது கெட்டியாக பிடியுங்கள். மற்றொன்று, பெற்றோர் சொல்வது தவறல்ல. முதலில் நல்ல கல்வி தேவை, அதில் மாற்றம் கிடையாது. என் குழந்தைகளுக்கும் அதையேதான் சொல்வேன். கல்வி கற்றபின் வாய்ப்புகளை திறந்த மனதோடு ஏற்க வேண்டும். மனிதர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் முன்னேற முடியாது. என் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோம். என் கணவரின் பெயரை என் பெயரோடு சேர்த்து கொண்டால் இங்கே ஐக்கியமாவது எளிதாகும். நான் அதை பற்றி மிகவும் யோசித்தேன். ஆனால் நான் என் அடையாளத்தையோ கலாச்சாரத்தையோ இழக்க விரும்பவில்லை. எனது நீண்ட சொல்ல கஷ்டமான இரண்டாவது பெயர் என் தொழில் வாழ்வில் ஒரு தடையாக இருந்ததே இல்லை. ஆக கொஞ்சம் அங்குமிங்கும் அலைந்தாலும் தவறில்லை. தான் அடைய வேண்டிய இலக்கு எது என்பதில் இளைஞர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இறுதியில் நிச்சயம் அடைவார்கள். ஒரு தெற்காசிய மீடியா மற்றும் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் இப்போது இங்கே இருக்கிறது. இந்த துறைசார் இளைஞர்களை அது மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. இந்தியர்களோ தெற்காசியர்களோ நுழைய இயலாத துறை என்று ஒன்று இங்கே கிடையாது. உண்மைதான். முதலில் இங்கு வந்தேறியவர்களை முத்திரை குத்தி சிமிழில் அடைத்தனர். இப்போது நாம் இருப்பது ஒரு புதிய உலகம். ஒருவர் போக வேண்டிய இடம் எதுவென்பதில் தெளிவாக இருந்தால் அவரை எந்த சிமிழிலும் அடைக்க முடியாது. கிளியர் சேனல் நிறுவனத்தில் நீங்கள் வகிக்கும் பொறுப்புகளில் உங்களுக்கு வெற்றி குவியட்டும். கல்வி, சுற்றுச்சூழல், பிராணிகள் நலம் என்று வேறு பல ஈடுபாடுகளும் உங்களுக்கு இருப்பதாக அறிகிறேன். அவற்றை குறித்து எங்களோடு ஏதேனும் பகிர விரும்புகிறீர்களா? சமூகத்துக்கு நாம் திரும்ப தருவது மிக அவசியம் என்று நினைக்கிறேன். நமது சந்தோஷம் நாம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பதால் அளக்கப்படுவதில்லை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். நான் நினைப்பவற்றையெல்லாம் என்னால் செய்ய முடியாவிட்டாலும் எனக்கு பல வகை அக்கறைகள் உண்டு. தன் வாழ்க்கையில் 100% நேரத்தையும் சமூகத்துக்கு செலவிடுபவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, என் ஒன்றுவிட்ட சகோதரி ஒருவர் கேரளத்தில் அழியும் நிலையில் இருந்த மழைக்காடுகளை வாங்கி முற்றிலுமாக புத்துயிரூட்டியிருக்கிறார். இவர் போன்றவர்களை பார்த்து எனக்கு ஊக்கம் பிறக்கிறது. நமது குழந்தைகளுக்கு நாம் இருப்பதை விட சிறந்த உலகத்தை தர வேண்டும். அவர்களுக்கு வங்கியில் பணம் மட்டும் இருந்தால் போதாது. சுவாசிக்க நல்ல காற்று, அதை தர நல்ல மரங்கள் கொண்ட மகிழ்ச்சியான உலகம் இருக்க வேண்டும். பொருளாதார வளத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவது போதாது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதாக நமது வாழ்முறை அமைய வேண்டும். நல்ல கருத்து. நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோம்! என்னுடைய உரைகள் இதுதான். நான் மரண தருவாயில் என்ன நினைப்பேன்? இவ்வளவு பணம் எனது சேமிப்பு வங்கியில் உள்ளது, என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு என்றெல்லாம் அல்ல. என் குடும்பத்துக்கு, என் நண்பர்களுக்கு, என் சமுதாயத்துக்கு, அதையும் தாண்டி இந்த பூமிக்கு எனது பங்களிப்பாக எதை விட்டு செல்கிறேன் என்று யோசிக்கவே விரும்புகிறேன். அது டாலர் சென்ட்களால் அளவிட முடியாததாக இருக்க வேண்டும். மிக நல்லது. நீங்கள் சினிமா பார்ப்பீர்களா? நீங்கள் ரசிக்கும் கலைஞர்கள் யார்? எனக்கு பாப் இசையும் பாப் கல்ச்சரும் பிடிக்கும். நான் எப்போதுமே 15 போல பாப் கலாச்சாரத்தை ரசிப்பவள். எனக்கு இப்போது ஒன் டிரெக்ஷன் பிடித்திருக்கிறது. 6 முன்னால் அதை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. சினிமாவிலும் அப்படித்தான். எனக்கு ரொமான்டிக் காமெடி, ஆக்ஷன் படங்கள் பிடிக்கும். எந்த கலாச்சார பின்னணி கொண்டதானாலும் பரவாயில்லை. நுகர்வோருக்கு எது பிடிக்கும் என்று நாடி பிடித்து அறிய இது உதவுகிறது. சோசியல் மீடியாவில் இருக்க விரும்புகிறேன். சும்மா அதை பற்றி எழுத மட்டுமல்ல, இசையை நேசிக்கிறேன். அதற்காக வேலை செய்வதை மட்டுமல்ல, சினிமாவிலேயே முழுகி இருக்க விரும்புகிறேன். அதன் மூலம் மீடியாவில் என் பங்கு பொருள் உள்ளதாகிறது. உங்கள் பணி உங்கள் நேரத்தையும் சிந்தனையையும் ஆக்கிரமிப்பதாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கென்றும் உங்கள் குடும்பத்துக்கென்றும் எப்படி நேரம் ஒதுக்குகிறீர்கள்? எனக்கு என் குழந்தைகள் மிகவும் முக்கியம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்தை அவர்களின் தேவைக்கேற்ப ஒதுக்குகிறேன். அதே நேரத்தில் திறமிக்க நிர்வாகியாகவும் பணியாற்ற விரும்புகிறேன். அதற்கேற்ப குடும்ப பணிகள் சிலவற்றுக்கு வேறு நபர்களை வைத்திருக்கிறேன். இந்த உரையாடலை நிகழ்த்திய ரூபா ரங்கநாதன் நியூயார்க்கில் உள்ள நியூ சில்க் ரூட் நிறுவனத்தில் முதலீட்டாளர் தொடர்பு மற்றும் மார்க்கெட்டிங் பிரிவுக்கு பொறுப்பு வகிக்கிறார். பன்மை கலாச்சார உத்தியாளரும் எக்ஸிகியூட்டிவ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன்டர்நேஷனல் என்பதன் நிறுவனர் தலைவரும் ஆவார். சென்னையில் பயின்று அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் பல பிரபல விளம்பர நிறுவனங்களில் உயர் பதவிகளை வகித்த பின் அமெரிக்காவுக்கு பெயர்ந்தவர். படிக்கட்டுகள்: மேனேஜர் என்பிசி யூனிவர்சல், மேனேஜர் என்பிசி கேபிள், டிரெக்டர் காமெடி சென்ட்ரல், துணைத் தலைவர் எம்டிவி நெட்வொர்க்ஸ், துணைத் தலைவர் பன்னாட்டு தலைவர் கார்ப்பரேட் மற்றும் மீடியா ஆய்வு யாஹூ, முதுநிலை துணைத் தலைவர் ஆய்வும் உட்பொருளும் தி நீல்சன் கம்பெனி அண்ட் என்எம் இன்சைட், ஒரு நீல்சன் மெக்கன்சி கம்பெனி. பாப் பிட்மன், எம்டிவியின் நிறுவனரும் அமெரிக்கா ஆன்லைனில் ஏஓஎல் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பாப் பிட்மன் ஏஓஎல் டைம் வார்னரின் தலைமை செயல்பாட்டு அதிகாரியும் ஆவார். அவர் தலைமை பொறுப்பிலிருந்து வழிநடத்தும் கிளியர் சேனல் மீடியா அண்ட் அட்வர்டைசிங் உலகின் மிகப்பெரிய அவுட்டோர் விளம்பர நிறுவனம். இதன் பில் போர்டுகளை நியூயார்க் நகரின் பிரபல டைம் ஸ்கொயர் தொடங்கி விமான நிலையங்கள், வணிக வளாகங்கள் உட்பட மக்கள் திரளும் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். இதன் வானொலி மற்றும் டிவி சேனல்களுக்கு உலகெங்கிலும் 200 மில்லியன் நேயர்கள் உள்ளனர். ராதா சுப்பிரமணியம் இவருடன் எம்டிவியில் பணியாற்றுகையிலேயே தமது கூர்த்த அறிவினாலும் மீடியா பிராண்டுகள் நுகர்வோர் குறித்த நுணுகிய புரிதலாலும் பாப் பிட்மனின் கவனத்தை ஈர்த்தார். அதுவே ராதாவின் அனுபவத்தையும் செயலூக்கத்தையும் கிளியர் சேனலுக்கு பாப் கொண்டுவர காரணமாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை.